السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على حبيبك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله رب العزة تبارك وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن، صدق الله العظيم. மேலான உலமா பெருந்தொகைகளே, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் அவருடைய மிகப்பெரிய அருள்கள் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை, சென்ற வருடம் நமக்கு அடைகின்ற பாக்கியத்தை தந்ததை போல் இவ்வருடமும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் யாருடைய வாழ்க்கையில் ரமலானை அடைகின்ற சந்தர்ப்பை வழங்குகிறானோ அவர்கள் உண்மையில் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்களாக, சுவர்க்கத்திற்குரிய மனிதர்களாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாயிலை அல்லாஹ் அவர்களுக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். ஒரு முறை ரமலானுடைய காலத்தில் நம்முடைய இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் நாம் நல்லவர்களாக மாறுவதற்கான வழி எதிலே அல்லாஹ் வைத்திருக்கிறானோ, இவ்வுலகில் நாம் நல்லவைகள் செய்வதற்கான எதை ஆதார நூலாக, நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் போது, நமக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்கள், நமக்கு ஏற்படுகின்ற தெளிவில்லா தன்மைகளின் போது எவைகளின் பக்கம் நாம் மீள வேண்டும் என்று அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறானோ அந்த குர்ஆனை இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறார். சூரா பக்ரா 185வது வசனம் இதை நான் சொல்கிறது. ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலானுடைய மாதம், அல்லதி அது எத்தகையது என்றால், உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதிலே குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. அந்த இறக்கப்பட்ட குர்ஆன் தன்மையை ஏற்பட்டது, அது உதல்லினா, மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடியது. இவ்வுலகத்தில் ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது அவன் எந்த நோக்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறானோ, எந்த எதிர்பார்ப்பு மனிதனிலே அல்லாஹ் அமைத்திருக்கிறான், மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அந்த எதிர்பார்ப்பை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்காக, மனிதனுடைய வாழ்க்கையில் செயல் ரீதியாக மனிதன் செயல்படுத்துவதற்கான வழியாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த ரமலானுடைய காலத்தில் குர்ஆனை தந்திருக்கிறான். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக எவைகளை மனிதனுக்கு செய்யுமாறு சொல்லியிருக்கிறானோ, எந்த வாழ்வை கடைபிடிக்க வேண்டும் என்று நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் சொல்ல சொல்லியிருக்கிறானோ, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இவ்வாறு சொல்லளவோடு நின்று ஒரு மார்க்கம் அல்ல. நீங்க சொல்லுங்க, நீங்க நோன்பு வைங்க, நீங்க குர்ஆன் ஓதுங்க, நீங்க ஜகாத்து கொடுங்க, சதக்காக்கள் செய்யுங்க, ஹஜ் செய்யுங்க, இவைகள் எல்லாம் குர்ஆனின் மூலமும் நபியுடைய வார்த்தைகள் மூலமும் நம்முடைய சமூகத்திற்கு சொல்லப்பட்டிருக்கின்ற உண்டு. ஆனால் அல்லாஹ்வுடைய இஸ்ஸத் இவ்வாறு இஸ்லாமிய செயல்பாடுகளை, இஸ்லாமிய கடமைகளை சொன்னதோடு மாத்திரம் சொல்லளவில் நின்று விடாது, மனிதனால் அது செயல்படுத்த முடியும். இஸ்லாம் மனிதனத்தின் வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கின்ற ஒன்று, அது மனிதனை கஷ்டப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒன்று அல்ல. மனிதனுடைய செயல் ரீதியால் செயல்படுத்துவதற்கு சாத்தியமான வகைகளை தான் அல்லாஹ் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலம் சொல்லியிருக்கிறான் என்பதை நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு முன் உதாரணமாக அல்லாஹ் செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறார். அருமைக்குரியவர்களே, எனவேதான் நாம் சொல்கிறோம், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு ஒரு போதுமான ஒரு மார்க்கம். அது இஸ்லாமிய மார்க்கம் என்பது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு சாத்தியம் உள்ள ஒரு மார்க்கம் தான் ஒரு இஸ்லாமிய மார்க்கம். ஏதோ சொல்லளவோடு நின்று கொள்ளக்கூடிய அதை செயல் ரீதியில் மனிதன் செய்ய வந்தால் அவனுக்கு அது கஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மார்க்கம் அல்ல இஸ்லாமிய தெரியமான சகோதரர்களே. எனவே ரப்பிடத்த சுபாரத்துவத்தை ஆளாச்சி குரான் இந்த ரமலானுடைய மாதத்தில் குரான் இறக்கப்பட்டிருக்கிறது. அது முதல் இன்னா மனிதர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு மார்க்கம், மனிதர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு குரான். நீ எதை எப்பொழுது செய்ய வேண்டும், எத்தளம் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எப்படி செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய கபூலியத் அதில் ஏற்படுகிறது என்பதை தெளிவுபடுத்த வந்த குரான். அதை அடுத்ததாக சொல்லி காட்டுகிறான், உதா ஒல் குர்ஆன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தேகம் ஏற்படுகின்ற பொழுது இது சரிதானா அல்லது இது பிழைதானா, இது ஹராமானதா, இது ஹலாலானதா, இது ஹக்கானதா, இது பாத்திலானதா என்பதை மனிதன் விளங்கிக் கொள்வதற்காக அவனுக்கு நல்லது எது கெட்டது எது என்பதை பிரித்து காட்டுகின்ற குர்ஆன் இந்த ரமலானுடைய காலத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வார்த்தைகளை நாம் பார்த்துகின்ற பொழுது நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை, அவர்கள் சொல்லுகின்ற உபதேசங்களை பார்த்துகின்ற பொழுது சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் என்பது முழுக்க முழுக்க மனிதர்கள் தன்னுடைய நேர காலங்களை அமல்களில் கழிக்க வேண்டிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய. நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இந்த ஷஹ்ரு ரமலான் என்பது ஷஹ்ரு முபாரக், இது வரக்கட்டு பொருந்தியதுமா அல்லாஹுடைய அருள்களை அதிகம் அதிகம் நாம் சம்பாதித்துக் கொள்வதற்கான ஒரு சீசன் இந்த ரமலானுடைய. அதன் தொடர்பை சொல்வார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் இந்த ரமலானுடைய காலத்திலே ஃபயுனஸ்ஸிலு ஃபீஹி ரஹ்மான், அல்லாஹ் அவருடைய அருள்களை இந்த மாதத்தில் இறக்கிக் கொண்டே இருக்கிறான். இந்த மாதத்தில் அல்லாஹ் அவருடைய ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்கிக் கொண்டே இருக்கிறான். அவருடைய ரஹ்மத் இந்த மாதத்தில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இந்த மாதத்தில் சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. ரமலானுடைய காலங்களில் அந்த சுவர்க்க கதவு திறக்கப்பட்டது, மீண்டும் மூடப்பட மாட்டார். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகின்ற ஒரு மாதம், அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற மனிதர்கள் உருவாகுகின்ற மாதம். எனவே வல்ல ரஹ்மான் இந்த மாதத்தில் அல்லாஹ் சுவர்க்கத்தை திறந்தே வைத்திருக்கிறான். இப்படி சுவர்க்கத்தை பற்றி ரமலானுடைய காலத்தில் அதன் சிறப்புகளை சுவர்க்கத்துடன் சேர்த்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். கனிமான சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸை பார்க்கிறோம், ரமலானுடைய தலைப்பறை தென்படுகின்ற பொழுது சுவர்க்கத்திலே அழகான நறுமணம் நிறைந்த ஒரு காற்று வீச ஆரம்பிக்கும். அந்த காற்று சுவர்க்கத்தில் இருக்குகின்ற ஹூருல் ஐன் என்ற சுவர்க்கத்தின் அழகு அழகிய பெண்கள் இருக்கிறார்களே, ஹூருல் ஐன் என்று நாம் சுருக்கமாக சொல்கிறோம். அந்த சுவர்க்க பெண்களின் முகத்தில் பட்டு தடவி செல்கின்ற பொழுது சுவர்க்கத்துடைய மரக்கிளைகளில், மரத்தின் இலைகளில் இந்த காற்று படுகின்ற பொழுது ஒரு வகையான இன்பமான ஒரு ஒளி, ஒரு ஓசை, ஒரு நீங்கார சப்தம் ஏற்படுகிறது. அந்த சப்தத்தை செவியுறுகின்ற அந்த சுவர்க்கத்து பெண்கள் அந்த காற்று தன் உடலை தடவிக்கொண்டு செல்கின்ற உணர்வை பெறுகின்ற அந்த சுவர்க்கத்து பெண்கள் விளங்கிக் கொள்கிறார்கள், ரமலானுடைய மாதம் ஆரம்பமாக இருக்கிறது, ரமலானுடைய மாதம் ஆரம்பித்து விட்டது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உலகத்தில் ரமலானை நீ ஏற்படுத்தி விட்டாய், அந்த ரமலானின் மூலம், அந்த ரமலானின் மூலம் யாரெல்லாம் கண்ணியம் பெறுகிறார்களோ, அந்த ரமலானை யாரெல்லாம் சரியான முறையில் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை எங்களுக்கு நீ ஜோடியாக சேர்த்து வைப்பாயாக என்று ரமலானுடைய தலைப்புரை தென்படுகின்ற பொழுது அந்த சுவர்க்கத்தின் காற்றை அவர்கள் தன்னுடைய மேடையில் படுவதை உணர்கின்ற பொழுது அந்த சுவர்க்க மர கிளைகளில் இறைகின்ற அந்த இலைகள் ஆடுகின்ற ஓசையில் சத்தம் கேட்கின்ற பொழுது அந்த சுவர்க்கத்து பெண்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ரமலானுடைய காலத்தில் இப்பேற்பட்ட தன்மைகளை மனிதர்கள் அடைந்து கொள்வதற்காக நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த ரமலானை இந்த மனிதர்கள் எப்படி பயன்படுத்துவது, எப்படி நேர காலங்களை சரியான முறையில் அவர்களுக்குரிய நேர காலங்களாக அமைத்துக் கொள்வது என்ற வழியினை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் காட்டி தந்திருக்கிறார். அடுத்து சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயஹுத்துல் கஸாயா, இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விடுகிறான், பாவங்களை இல்லாதாக்கி விடுகிறான். பாவங்களை அழித்து விடுகிறான். சகோதரர், இதற்கான ஆதாரம் நபியுடைய வார்த்தை சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் அடிக்கடி கேட்கிறோம் சகோதரர்களே, நரகத்திற்கு அல்லாஹ் மூடுவிழா வைத்து விடுகிறான், நரகத்தை அல்லாஹ் மூடி விடுகிறான். ரமலானுடைய காலத்தில் மூடப்பட்ட அந்த நரகத்தின் கதவுகள் திரும்ப திறக்கப்பட மாட்டாது என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொற்பொழிவில் அமைந்திருக்கிறது. அருமைக்குரியவர்களே, காரணம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த ரமலானுடைய காலத்தில் மனிதர்கள் நன்மைகளின் பக்கமே தன் சிந்தனைகளை செலுத்த வேண்டும், தவறுகளிலிருந்து இவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய காலத்தில் தவறு என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடாது என்பதற்காக அதனுடைய அசராத்துகளை கூட அல்லாஹ் இல்லாமலாக்கி வைக்கிறான் என்பதற்கு செல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். இன்னும் தொடர்ச்சியாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயுபாஹி பிகும் மலாயிகதுஹு, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உங்களை பற்றி, நபி சொல்கிறார்கள் தன் சமூகத்துக்கு உங்களை பற்றி தன்னுடைய சுத்தமான பரிசுத்தமான அமரர்களான மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் விசேஷமாக பேசுகிறான். ஒய்வாங்கி அவன் பெருமையோடு பேசுகிறான், என்னுடைய அடியார்கள் இப்படியெல்லாம் இந்த ரமலானுடைய காலத்தில் அமல் செய்கிறார்கள், ஏனைய காலங்களில் அவர்கள் செய்திராத அமல்களை எல்லாம் இந்த ரமலானுடைய காலத்தில் அல்லாஹுடைய அருள் பெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹுடைய அன்பை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹுடைய மகபிரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் போட்டி போட்டு அமல் செய்கிறார்கள் என அல்லாஹுரு தன்னுடைய மலக்குமாறுகளிடத்தில் மனிதர்களாகிய நம்மை பற்றி, அல்லாஹுடைய நல்ல அடியார்களாகிய நம்மை பற்றி பெருமையோடு பேசுகிறான். எனவே நபி சொன்னார்கள், இப்பேற்பட்ட இந்த ரமலானில் அல்லாஹ் உங்களை பெருமையோடு பேசுகின்ற இந்த ரமலானில், சுவர்க்க கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்ற இந்த ரமலானில், நரக கதவுகளுக்கு மூடுவிழா கொடுக்கப்பட்ட இந்த ரமலானில், அல்லாஹுடைய ரஹ்மத் திறந்துகின்ற இந்த ரமலானில், பாவங்களை அல்லாஹ் மறைத்து மன்னிக்குகின்ற இந்த ரமலானில், அல்லாஹ்வுக்கு நீங்க அதிகம் அதிகம் நலன்களை எடுத்து காண்பியுங்கள், அதிகமான நன்மைகளை நீங்கள் செய்து அல்லாஹ்வுக்கு அதை எடுத்து காட்டுங்கள் என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சகோதரர். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அலஹான அவருடைய புண்ணியங்கள் பூத்து குலுங்குகின்ற, அவருடைய அருள்கள் நிறைந்த, அவருடைய அருள்கள் நிறைந்த ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நல்லடியார்களே, ரமலானுடைய காலம் என்பது புண்ணியங்கள் பூத்து குலுங்குகின்ற இந்த மாதம், நம்மை நாம் நல்லவர்களாக மாற்றிக் கொள்வதற்காகவே அல்லாஹ் அமைத்திருக்கின்ற ஒரு மாதம் என்று சொன்னால் அது மிகையாகும். ஏன் நபியுடைய வார்த்தைகள் பல இடங்களில் ரமலானை பற்றி சொல்கின்ற பொழுது நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுருக்கத்தை தான் நம்முடைய உம்மத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். இது அமல் செய்ய வேண்டிய ஒரு மாதம். அல்லாஹ் உங்களுடைய அமல்களை, உங்களுடைய போட்டி உணர்வை, உங்களுடைய ஆசை என்ற அந்த தன்மையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அவர் ஒன்றை செய்கின்ற பொழுது நான் இரண்டை செய்ய வேண்டும், அவர் மூன்று செய்கின்ற பொழுது நான் நான்கை செய்ய வேண்டும், அவர் இரண்டு ரக்காத்துகள் சொல்கிறாரா மேலதிகமான சுன்னத் நான் நான்காக அதை நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும், அவர் நான்கு ரக்காத்துகள் சொல்கிறாரா நான் ஆறு ரக்காத்துகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும், குர்ஆனில் அவர் ஒரு ஜுசு ஓதுகிறாரா நான் இரண்டு ஜுசுகள் ஓத வேண்டும். அருமைக்குரியவர்களே, இந்த தனாபுத் என்ற அடுத்தவரை விட நான் கூடுதலாக அமல்களில் ஈடுபட வேண்டும் என்ற இந்த ஆசையை, அந்த ஆர்வத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்பது நபியுடைய வார்த்தை. குர்ஆன் எடுத்து பாருங்க, ரொம்ப எழுத தபாரக வ தஆலா சூரத்து ஆல இம்ரான், அதுபோன்று சூரத்துல் ஹதீத், நாம் செய்கின்ற அமல்களிலே போட்டி உணர்வு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகிறான். சூரா ஆல இம்ரான் பின்வருமாறு சொல்கிறான் ரப்பல் இஸ்ஸத், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னா, யா அய்யுஹல் லதீன ஆமனு என்ற அந்த ஐனை ஆரம்பிக்கின்ற ரப்பு அதை தொடர்ந்து காட்டுகிறான், விசுவாசம் கொண்டவர்களே நீங்கள் வஸாரிஉ, ஒருவருக்கொருவர் வேகமாக, ஒருவருக்கொருவர் விரைவாக, ஒருவரை விட அடுத்தவர் முந்தி நீங்கள் வந்து கொண்டே இருங்கள். எதன் பக்கமாக? அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்வது, அல்லாஹ் அழைப்பது எதன் பக்கமாக போட்டி போடுங்கள், இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பாவ மன்னிப்பு என்ற அந்த மிக விசாலமான அந்த அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதே அந்த மகபிரத்தை தேடி நீங்கள் ஒருவருக்கொருவர் வேகமாக வாருங்கள். அல்லாஹ் அந்த போட்டியை தான் சொல்கிறான். ஆனால் பொதுவாக நாம் பார்க்கும் சகோதரர்களே, உலகளாவிய அமைப்பில் மனிதர்கள், உலகளாவிய அமைப்பில் வியாபார துறையாக இருந்தாலும், ஏனைய துறைகளாக இருந்தாலும், ஒருவருக்கொருவர் ஒருவரை விட அடுத்தவர் முன்னேற
வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவர் ஒரு கடையை திறக்குகிறாரா, அது ஒரு மாடியாக இருக்கிறதா, நான் இரண்டு மாடியாக கட்ட வேண்டும். அவர் வீட்டை கட்டுகிறாரா, அது ஒரு மாடி வீடா, அது நான் இரண்டு மாடியாக கட்ட வேண்டும். அவருடைய வீட்டினுடைய அளவு பிரமாணம் இந்த அளவா, நான் அதை விட டபுள் பங்கு இரட்டிப்பாக நான் விசாலமான வீடு கட்ட வேண்டும். அவர் ஒரு வாகனம் வாங்கியிருக்கிறாரா, அதை விட நான் இரண்டு வாகனங்கள் வாங்க வேண்டும். அவரிடத்தில் இருக்கின்ற பழைய வாகனமா, நான் அதை விட லேட்டஸ்ட் டிசைன் புதிய வாகனம் வாங்க வேண்டும். இப்படி எல்லாம் மனிதர்கள் உலகளாவிய ரீதியில் ஒருவர் அடுத்தவரை விட போட்டி போடுவதை, முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்காக உங்களுடைய ரப்பு தயார் செய்திருக்கின்ற மகப்பிறத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஒருவருக்கொருவர் போட்டி போட்டி விரைவாக வாருங்கள். அத்தோடு ஒஜன்னத்தின் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேக வேகமாக வாருங்கள். இதே கருத்தை அல்லாஹ் சூரத்துல் ஹதீத் என்ற அத்தியாயத்திலும் அல்லாஹ் திருவருமான திருக்குர்ஆன் வஸாபிகூ இலா மகப்பிறத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னா. அடியார்களே, வஸாபிகூ, ரமலானுடைய காலத்து நாங்க முசாபகத்து ரமலான் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். முசாபகா என்று சொன்னால் போட்டி போடுவது, ஒருவர் அடுத்தவரை ஜெயிக்க வேண்டும் என்ற உணர்வோடு போட்டியிடுவது. அந்த முசாபகா என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் சாபிகூ என்ற வார்த்தை. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் போட்டி போடுங்கள், ஒருவரை விட அடுத்தவர் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு வாருங்கள். உங்களுக்காக உங்களுடைய ரப்பு தயார் செய்திருக்கின்ற மகப்பிறத்தின் பக்கம், உங்களுக்காக உங்களுடைய ரப்பு தயார் செய்திருக்கின்ற சுவர்க்கத்தின் பக்கம் நீங்கள் வேகமாக வாருங்கள். அருமைக்குரியவர்களே, எல்லாம் குர்ஆன் ஷரீஃபை பொதுவாக சொல்கிறான் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வார்த்தையை ரமலானுடைய காலத்தில் விசேஷமாக சொல்கிறார்கள். என்புருவாக தஆலா இலா தனாஃபுஸிக்கும், உங்களுடைய ஆசைகளை ஆர்வங்களை ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு அமல் செய்வதை இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் பார்க்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ரமலான் என்பது சிலர்கள் ரமலானை எப்படி கழிப்பதை பார்க்கிறோம், தூக்கத்திலேயே கழிப்பதை பார்க்கிறோம். சிலர்கள் ரமலானுடைய காலத்தை வீண் விளையாட்டுகளில் கனி ஆட்டங்கள் கூத்துக்கள் கழிப்பதை பார்க்கிறோம். சிலர்கள் இன்னும் விசேஷமாக ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் இரவு நேரத்தை வீணாக கழிப்பதிலேயே அவருடைய வாழ்வு செல்வதை பார்க்கிறோம். இப்பேற்பட்ட சகோதரர்கள் சகோதரிகள் நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்வரக்கூடிய இரண்டு ஹதீஸ்களை நாம் சிந்தனையில் இருக்க வேண்டும். சகோதரர்களே, நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், ரப்ப ஸாயிமீன், எத்தனையோ நோன்பு வைப்பவர்கள், லைஸலஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ, அவர்கள் பகல் நேரத்தில் பசித்திருப்பதை தவிர வேற எந்த நன்மையும் கிடையாது. அருமைக்குரியவர்களே, நபி அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் தன்னுடைய உம்மத்தினர்கள் மீது கவலைப்பட்டவர்களாக, என்னுடைய உம்மத்தினர்கள் நோன்பு வைக்கின்ற பொழுது நன்மையை இழந்த நோன்பாளிகளாக ஆகிவிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமான நோன்பாளிகளாக ஆகிவிடக் கூடாது என்ற கவலையின் காரணமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் முழுக்க முழுக்க அமல்களிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து வந்த அந்த சகாபாக்கள் இருந்த வாழ்க்கையில் காலத்தில் நபி அவர்கள் சொல்கின்ற வார்த்தை, எத்தனையோ நோன்பாளிகள் பகல் நேரத்தில் பசித்திருப்பதை தவிர வேற எந்த நன்மையும் கிடையாது. அருமைக்குரியவர்களே, சமகாலத்தில் நம்முடைய நண்பர்களை சகோதரர்களை பார்க்கிறோம், நோன்பு என்ற பெயரளவில் ஏதோ எல்லோரும் நோன்பு வைக்கிறார்கள். ரமலானுடைய காலம் என்று வந்துவிட்டால் இஸ்லாமியர்கள் நோன்பு படிப்பதை கடமை என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான், குதிபா அலைக்கும் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக பெயரளவில் நோன்பு வைக்கிறோம் சகோதரர்களே. ஆனால் அந்த ரமலானுடைய காலத்தில் நோன்புடன் கலந்து எந்த அமல்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதிர்பார்க்கிறார்களோ அதை விட்டும் தூரமாக இருக்கிறோம். இவர்களை பார்த்துதான் நபி சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பசித்திருப்பதை தவிர வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது. சகோதரர்களே, ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலானுடைய காலத்தை பாருங்க, விசேஷமாக இரவு நேரத்தை, அடுத்த வார்த்தை நபியுடைய வார்த்தை, ரொம்ப காயிமின், எத்தனையோ இரவு நேரத்தில் விழித்திருக்குகின்றவர்கள், இரவு நேரத்தில் விழித்திருக்குகின்றவர்கள், அவர்கள் விழித்திருப்பதை தவிர வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது. சகோதரர்களே, ரமலானுடைய காலத்தை பாருங்க, பகல் நேரம், இரவு நேரம், சகோதரர்களே, எப்படியெல்லாம் நேரம் கிடைக்குதோ அவைகள் அமல்களை செய்வதற்கு மாற்றமாக தேவையில்லாத வீண் விளையாட்டுக்களே நம்முடைய சமூகம் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் நம்முடைய இளைஞர்கள் அந்த நேர காலங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ரமலான் அல்லாத காலங்களில் இல்லாத வீண் விளையாட்டுகளை எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பாற்றுவது என்பது நம்முடைய இஸ்லாமியர்கள் ரமலானுடைய காலத்தில் தான். பகல் நேரம், இரவு நேரம் சரண்டோர் விளையாடுவது, டாம் விளையாடுவது, செஸ் விளையாடுவது, விளையாடுவது, டொமினோ விளையாடுவது, இன்னும் பல பல என்னென்ன நேரங்களை வீணடிக்குகின்ற விளையாட்டுகள் இருக்கிறதோ, ரமதான் அல்லாத காலங்கள்ல இது யாரு விளையாடுகிறார், விளையாடுறதுக்கு ஒத்துமே இல்லை. ஆனா ரமதான் வந்துட்டா ஒவ்வொரு வீட்டிலையும் பெண்கள் விளையாடுகின்ற பல்லாம் புலிகின்ற விளையாட்டுகள், டாம் அட்டன்ற விளையாட்டு, அட்டன்ற விளையாட்டு, அது போன்று பாம்பட்டன்ற விளையாட்டுகள். சகோதரே, ரமதானுடைய காலம் அமல் செய்ய வேண்டிய காலம் நபி சொல்றாங்க. நாங்க சொல்றோம் எங்களால் அமல் செய்ய இயலாது. நாங்க ரமதான இத்தகைய வீண் விளையாட்டுகளுக்காக வேண்டிதான் பயன்படுத்துவோம். கனிமானவர்களே, இரவு நேரங்களில் தெரு தெருவாக விளையாடுவது, இரவு நேரங்களில் அடுத்தவர்களுக்கு நோம்பலம், அடுத்தவர்களுக்கு நோவினை கொடுக்குகின்ற வகையில் நாம் செயல்படுவது, அந்நியவர்கள் ரமலானை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற அளவுக்கு இஸ்லாமிய கண்ணியமான மார்க்கத்தை, உயர்வான மார்க்கத்தை அந்நிய மதத்தவர்கள் கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு இஸ்லாமியர்களாகிய நாம் இன்று காரணமாக இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய இஸ்லாத்துக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நாம் செய்கிறோம். ரமலானுடைய காலத்துல பாருங்க, இந்த நபியுடைய ஹதீஸ் எந்த அளவுக்கு நம்முடைய சமூகம் புறக்கணிக்கிறார்கள். விசேஷமாக இளைஞர்கள் இந்த நபி வேண்டாம் என்று சொல்கின்ற வார்த்தையை எந்த அளவுக்கு உதாசீனம் செய்கிறார்கள். நபியவர்களே, நீங்கள் இரவு நேரத்தில் விழித்திருந்து அமல் செய்வதை விட்டுவிட வேண்டாம் என்று சொல்கிறீர்கள், ஆனால் அதற்கு நேர்மாற்றமாக தான் நாம் நடப்போம். இரவு நேரத்தில் நாம் விழித்திருப்போம், அமல் செய்ய மாட்டோம். இரவு நேரத்தில் விழித்திருப்போம், எங்கட வேலை விளையாடுறதுதான், ரோட்ல புட்பால் விளையாடுறதுதான், ரோட்ல கிரிக்கெட் விளையாடுறதுதான், ரோட்ல டாம் விளையாடுறதுதான், ரோட்ல கேரம்போர்ட் விளையாடுறதுதான், இதுதான் எங்கட வேலை. இந்த சமூகம் எங்கட நபி முஹம்மத் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ, இல்ல நாங்க அதை தான் செய்வோம் என்று இன்று வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். கனிமான சகோதரே, எனவே ரமலானுடைய காலத்துல ஒவ்வொரு நோன்பாடிகளும் சகோதரர்களே, ஆண்களும் சரி பெண்களும் சரி, விசேஷமாக வாலிபர்கள், இந்த ரெண்டு ஹதீஸ ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய சிந்தனையில வைங்க. எத்தனையோ நோன்பாடிகள் பசித்திருப்பதை தவிர வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது. எத்தனையோ இரவு நேரத்தில் விழித்திருப்பவர்கள் இரவு நேரத்தில் விழித்திருப்பதை தவிர வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று நபி அவர்கள் எச்சரிப்பதற்காக சொன்ன இந்த வார்த்தை, தன்னுடைய உமத்தினர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ரமலானுடைய காலத்தில் நேரகாலங்களை வீணாக்கிவிடக் கூடாது என்ற கவலையோடு சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை ரமலானுடைய காலத்தில் விசேஷமாக இளைஞர்கள் தன்னுடைய சிந்தனையில் எப்பொழுதுமே வைத்துக் கொள்ள வேண்டும். கனிமான சகோதரர்களே, ரமதானுடைய காலத்துல நாங்க செய்யக்கூடிய அமல்கள்ல பரவான அமல்கள் போல பரவான அமல்கள் போக எத்தனையோ சுண்ணத்தான அமல்களை செய்கிறோம். சுண்ணத்தான ஒரு அமலை செய்வதனால் ஒரு பரவுடைய நன்மையை தருவதாக நபிகள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரமதானுடைய காலத்தில் நன்மைகளை அல்லாஹ் விசாலமாக ஆக்கி தந்திருக்கிறான். நபியுடைய ஹதீஸ், ஒரு பருவை செய்கின்ற பொழுது 70 பருவங்கள் செய்த நன்மையை அடைகிறீர்கள், ஒரு சுண்ணத்தை செய்கின்ற பொழுது ஒரு பருவை செய்கின்ற நன்மையை நீங்கள் அடைந்து கொள்கிறீர்கள். அருமைக்குரியவர்களே, சர்வான வணக்கங்களை பொறுத்தவரை அது ரமதானுடைய காலத்திற்கு மாத்திரம் அங்கே குறிக்கப்பட்டது அல்ல. ரமதானுடைய காலமோ அது அல்லாத காலமோ எல்லா காலங்களிலும் பருவை கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் நம்மில் சிலர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள், ரமதானுடைய காலம் வந்தால் மாத்திரம்தான் பள்ளிக்கு வந்து நிரம்புவது, ரமதான் அல்லாத காலங்களில் அவர்களை பள்ளியில் பார்க்க முடியவில்லை, பள்ளியிலே அவர்களை காண முடியவில்லை, பள்ளிக்கு அவர்கள் வருவதை தடுத்துக் கொண்டார்கள், அல்லது ரமதான் அல்லாத காலங்களில் பள்ளிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று விளங்கிக் கொள்கிறார்கள். கனிமான சகோதரர்களே, இல்லை, ரமதானுடைய காலம் தவிர்ந்து ஏனைய காலங்களிலும் பள்ளி என்பது மஸ்ஜித் என்பது அது மஸ்ஜித் தான், அதில் பரவான வணக்கங்கள் சொல்கை என்ற பரவான இபாதத் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு இடமாக அல்லாஹ் மஸ்ஜிதை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். எனவே கனிமான சகோதரர்களே, ரமதானுக்கு மாத்திரம் அல்ல பருவு, அது ஏனைய காலங்களிலும் அந்த பரவான அமல்கள் இருக்கிறது. கனிமானவர்களே, அந்த ரமதானுடைய காலங்களில் மேலதிகமான சுண்ணத்துக்களை செய்வதற்காக நபியுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார். இரவு நேர வணக்கங்களை நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமதானுடைய பகல் நேரத்தை நோன்பை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான், இரவு நேரத்தில் சுன்னத்தான தொழுகையை நான் அமைத்து தந்திருக்கிறேன், உங்களுக்கு சுன்னத்தான தொழுகைகளை சொல்வதற்கான வழியை நான் காட்டி தந்திருக்கிறேன். எனவே இந்த ஹதீஸை வைத்துதான் பெரும்பான்மையான உலமாக்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள், ரமதான் ரமதானுடைய காலத்தில் 20 ரகாத்துகள் என்பது அது ரமதானுக்கு மாத்திரம் குறிப்பானது. ரமதானில் மாத்திரம் சொல்லப்படுகின்ற தொழுகை. ஏனைய காலத்திலே வித்ரு என்ற வகையில் அது ரமதானிலும் சரி, ரமதான் அல்லாத காலங்களிலும், அல்லது தஹஜ்ஜத் என்ற தொழுகை அது ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் சொல்லப்படுகின்ற சுன்னத்தான தொழுகை. ஆனால் தராவீஹ் என்ற அந்த தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை, இரவு நேர வணக்கத்தை நான் சுன்னத்தாக்கியிருக்கிறேன் என்பதை அந்த இரவு நேர வணக்கத்தை சுட்டிக்காட்டுகின்றது என்பது பெரும்பான்மையான வளமாக. எனவேதான் உலகளாவிய ரீதியில் சகோதரர்களே, இலங்கையில் மாத்திரமல்ல, கண்ணியமான பூமி என்று வர்ணிக்கப்படுகின்ற 3 புனித பூமிகளில் கூட மக்கா, மதீனா, மஸ்ஜித் அக்ஸா என்ற இந்த 3 புனித ஸ்தலங்களிலும் ரமலானுடைய காலத்தில் விசேஷமாக அந்த தராவீஹ் என்ற 20 ரக்காத்துடைய அமல் நிறைவேற்றப்படுகிறது. இது ரமலானுக்கு என்று ஹாஸான குறிப்பாக்கப்பட்ட ஒரு சுன்னத்தாக வளமாக்கல் கருதுகிறார். கண்ணியமானவர்களே, இது போன்றுதான் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய காலத்தில் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். காரணம், குர்ஆன் என்பது ரமலானுடைய காலத்தில் இறங்கி இருக்கிறது. எனவே குர்ஆனுக்கு இந்த சமூக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்தில் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து குர்ஆனை மீண்டும் மீண்டும் ஓதி காட்டுவார்கள் என்றெல்லாம் நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். அருமைக்குரியவர்களே, ரமதான் என்பது குர்ஆன் இறங்கிய மாதம், சில இடங்கள்ல கண்ணீர் வடிக்க வேண்டிய காட்சி. அந்த ரமதானுடைய காலத்துல குர்ஆன் மதரசாக்களுக்கு விடுமுறை கொடுக்கப்படுது. மேலதிகமாக குர்ஆன் ஓதப்பட வேண்டிய அந்த மாதம், குர்ஆனுடைய இல்முகள் மேலதிகமாக மாணவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டிய இந்த மாதம், அருமைக்குரியவர்களே, நம்முடைய சமூகம் என்ன செய்கிறார்கள், அந்த ரமதானுடைய மாதம் வந்தா குர்ஆன் மதரசாவில் ஓதி கொடுக்கிற உஸ்தாத் மார்களுக்கு டயர், குர்ஆன் மதரசாவுக்கு வருகின்ற மாணவர்களுக்கு டயர், குர்ஆன் ஓதுறதுனால அவங்க நோம்பு குடிக்கிறது கஷ்டமாக இருக்கிறது என்பதாக குர்ஆன் மதரசாக்களுக்கு விடுமுறை கொடுக்கப்படுகின்ற காலமாக சில இடங்கள்ல ரமதான் நாங்க பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய அநியாயமான ஒரு செயல்பாடு சகோதரர்களே, கண்ணீர் வடிக்க வேண்டிய செயல்பாடு சகோதரர், கண்ணியமான சகோதரர்களே, ரமதானுடைய காலத்தை பொறுத்தவரை குர்ஆன் கூடுதலாக மரணம் செய்யப்பட முடியுமான ஒரு காலம் தான் ரமதானுடைய காலம். குர்ஆனை உள்ளத்தில் சுமந்த ஹாஃபிஸ்மார்களை கேட்டு பார்த்தா தெரியும், ரமதானுடைய காலம் அல்லாத காலங்கள்ல அவங்க குர்ஆன் ஓதுறது குறைவாக இருக்கலாம், ஆனா ரமதானுடைய காலம் வந்தா அவங்க எவைகளை மறந்திருந்தார்களோ அவைகள் கூட உடனடியாக ஞாபகத்துக்கு வருகின்ற ஒரு காலம் தான் ரமதானுடைய காலம். ஹாஃபிஸ்மார்கள் வாழ்க்கையில் அதை அனுபவ ரீதியாக கண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆனுக்கும் ரமதானுக்கும் மிக மிக நெருக்கமான ஒரு தொடர்பை, அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை அமைத்து வைத்திருக்கிறான், ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். கனிமான சகோதரர்களே, குர்ஆன் என்பது ரபுல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஓதுவதற்கு தந்திருப்பதை போலதான் சகோதரர்களே. குர்ஆன்ல பாருங்க, பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான், ஃபக்ரஹு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், உங்களால் முடிந்த அளவு நீங்க குர்ஆன ஓதுங்க, உங்களால் முடிந்த அளவு குர்ஆன நீங்க ஓதுங்க. குர்ஆனை ஓதுகிறவர்களுக்கு, குறிப்பாக குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதுகள், நாளை மறுமையில் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகின்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குர்ஆன் ஓதுகிறவர் நாளை மறுமையில் அவருக்கு சொல்லப்படும், நீங்க குர்ஆன் ஓதிக்கொண்டே இருங்க, குர்ஆன ஓதி எங்க நிப்பாட்டுறீங்களோ அங்க உங்களோட அந்தஸ்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. விருப்பமான மிக ஏற்றமான ஒரு அமல் கராஹத்துல் குர்ஆனி ஃபிஸ்ஸலா, தொழுகையில் இருந்து கொண்டு தக்பீர் கட்டியவர்களாக குர்ஆனை ஓதுவதற்கு இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாகும். அருமைக்குரியவர்களே, ஏன் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலாக ஆக முடியாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு, ஒரு மனிதன் தொழுகின்ற பொழுது தன்னுடைய ரப்புடன் இரகசியம் பேசுகிறான், தன்னை ரப்போடு இரகசியம் பேசுகிறான். நாம் ஓதுகின்ற குர்ஆனுடைய வார்த்தையை அல்லாஹ் செவிமடிப்பதை போன்று வேற எதனையும் மிக கூர்ந்து அவதானத்தோடு செவிமடிப்பது கிடையாது என்று சொல்லலாம் சொல்லியிருக்கிறார். அடியார்கள் ஓதுகின்ற குர்ஆனுடைய வார்த்தையை செவிமடிப்பதை போன்று, அதை மிக கவனமாக காது தாழ்த்தி கேட்பதை போன்று வேற எதனையும் அல்லாஹ் கேட்பதில்லை என நபியுடைய ஹதீஸை பார்த்தேன். தன்னுடைய வாயை திறந்து அவன் பேசுகின்ற பொழுது அந்த பேச்சுக்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பேச்சு அவனுடைய கலாம் ஆகிய குர்ஆன் ஷரீஃபை கொண்டு பேசுகின்ற பேச்சு இருக்கிறது. குர்ஆனுடைய வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வருகின்றது இருக்கிறது. இந்த பேச்சை அல்லாஹ் மிக விரும்புகிறான் என்பதும் நபியுடைய ஹதீஸாக பார்த்தோம். அருமைக்குரியவர்களே, அந்த அளவுக்கு குர்ஆன் ஓதப்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான். குர்ஆன் ஓதப்படுவதை அல்லாஹ் விரும்புவதை போன்றுதான் அதற்கு அதிக அதிகம் லட்சோப லட்ச நன்மைகளையும் அல்லாஹ் வழங்குகிறான். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, அதற்கு செகண்ட் அடுத்த பல்டி அடுத்த அமல் எது யார் ரசூலுல்லாஹ்? அடுத்து சொன்னார்கள், தொழுகை இல்லாத நேரங்களில் குர்ஆனை ஓதுவது. எனவே அருமைக்குரியவர்களே, முதல் இரண்டு ஸ்தானங்களை பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமல், அல்லாஹ்வுக்கு விருப்பமான முதல் இரண்டு ஸ்தானங்களை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு அமல் குர்ஆனை ஓதுகின்ற ஒரு அமல் தகுது. அதனால அல்லாஹ் திருக்குர்ஆன் முடியுமான அளவு உங்களால் எவ்வளவு குர்ஆன் ஓத தெரியுமோ அவ்வளவு ஓதுங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் நீங்க ஓத ஓத குர்ஆனில் இன்னும் தெரியாதவைகளை அல்லாஹ் எங்களுக்கு படித்து தருவான். அருமைக்குரியவர்களே, சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபியினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுகின்ற அழகான இலகுவான வழிகளை காட்டி தந்திருக்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனான உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரே நாளில் தொழுகையில் ஒரே ரக்அத்தில் ஒரு குர்ஆனை ஓதி முடித்தார்கள் என்றும் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. இன்னும் சில நிவாரணத்துகளில் அவர்கள் காபாவில் தொழுகிறார்கள், அந்த காபாவில் தொழுகின்ற பொழுது ஒரு ரக்அத்தில் முழுமையாக குர்ஆனை ஓதி முடித்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த ஒரு ரக்அத் என்பது சில ரிவாயத்தின் பிரகாரம் வித்ருடைய ஒரு ரக்அத்தில் முழுமையாக குர்ஆனை ஓதி முடித்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வழமையாக ஒரு வாரத்தில் குர்ஆனை ஓதி முடிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனை ஏழு பகுதிகளாக ஏழு ஹிஸ்புகளாக பிரித்து ஓதுகின்ற வழமையை அவர்கள் கடைபிடிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸ்களில் வருவதை போன்று அதை வெளிப்படுத்தி செயல்படுத்தினார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை வைத்துதான் சகோதரர்களே, இன்றும் குர்ஆன்ல பாருங்க ஏழு மஞ்சள்களாக குர்ஆன் பிரிக்கப்பட்டிருக்கிறது. சூரா பக்கரால் இருந்து ஆரம்பித்து சூரத்து நாஸ் வர ஏழு மஞ்சள்களாக, சூரா பக்கரால் இருந்து ஆரம்பித்து சூரா மாயிதா முடிய ஒரு மஞ்சள், சூரா அன்ஆமில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு சூரா யூனுஸ் வரை ஒரு மஞ்சள், இப்படி ஏழு மஞ்சள்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மஞ்சள் ஓதுவார்கள், ஒரு வாரத்தில் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக் கொடுத்த வழிமுறை. சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் குர்ஆனை எப்படி ஓத வேண்டும்? ஒவ்வொரு படித்தரத்தை நபி அவர்கள் காட்டி பழக்கம் இருந்தது. தன்னுடைய தோழர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். தன்னுடைய மருமகன் உஸ்மானே அனி அனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறார்கள். இன்றும் குர்ஆனிலே ஏழு மஞ்சள்களை நாம் பார்க்கிறோம். இது அல்லாத சஹாபாக்களிலே மூன்று நாட்களில் குர்ஆனை ஓதுகின்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு வந்த தாபிஈன்களிலே சகோதரர்களே ஒரு நாளில் முழுமையாக குர்ஆனை ஓதி முடிக்கிறவர்கள் இருந்திருக்கிறார்கள். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஃபதாயில்களை பற்றி சொல்கின்ற பொழுது விசேஷமாக ரமதானுடைய காலத்திலே அவர்கள் செய்த அமல்கள் மிக தெளிவாகவே அவர்களுடைய வரலாறிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. ரமதானுடைய காலங்களிலே அவர்கள் மொத்தமாக 60 குர்ஆன்களை ஓதி கத்தம் செய்கின்ற பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. இரவு நேரத்தில் ஒரு கத்தம் செய்வார்கள், பகல் நேரத்தில் ஒரு கத்தம் செய்வார்கள். ஆக மொத்தத்தில் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன்களை ஓதுகின்ற பழமையை ரமதானுடைய காலத்தில் விசேஷமாக இமாமுல் அஹமம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று அவர்களுடைய வரலாறு தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது. அல்லாமா குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அத்திஸ்கார் என்ற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள். அந்த கிதாபிலே இது போன்ற முன்னவர்களுடைய சம்பவங்களை தொகுத்துக் கொண்டு வருகிறார்கள். அதிலே சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருடைய சரித்திரத்தை எழுதுகின்ற பொழுது இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், சாபிஈங்களே வாழ்ந்த சாபித் என்று சொல்கின்ற அந்த மனிதர் அவருடைய சகாபாவுடைய நேரத்தின் போது அவரை சூழ உள்ள மக்களுக்கு மனிதர்களுக்கு ஒரு அறையை சுட்டி காட்டுகிறார்கள். அந்த அறையை சுட்டி காட்டி சொன்னார்களாம், இந்த அறையில் இருந்து நான் தொழுகையிலே 30,000 தடவை நான் குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறேன். கனியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தபாரக்வ தஆலா குர்ஆனை ஓதுவதற்கு இலகுவாக வைத்திருக்கிறார் என்பதனால் இப்படியெல்லாம் நம்முடைய முன்னவர்கள் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதியிருக்கிறார்கள். விசேஷமாக ரமதானுடைய காலத்தில் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். கனியமான சகோதரர்களே, ரமதானுடைய காலத்துல நாம் வீணாக செலவு செய்கின்ற நேரங்களை விகிதப்படுத்தினாலே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஜுசுவ ஓதுகின்ற பொழுது ரமதானுடைய 30 நாட்களில் அழகாக ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கலாம். சகோதரர் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அபிப்பிராயம் இருக்கிறது, ஒரு மாதம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறையேனும் கண்டிப்பாக ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கப்பட வேண்டும். அது குர்ஆனுக்கு நிறைவேற்ற வேண்டிய வாஜிபான ஹக்குகளில் ஒன்று என்பது இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அபிப்பிராயம் இருக்கிறது. எனவே சகோதரர்களே, அந்த ஒரு வருடத்திற்கு ஒரு முறையேனும் குர்ஆனை ஓதி முடித்தல் என்பது ரமதானுடைய காலத்தில் மிக பொருத்தமான ஒரு அமைப்பாக ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். குர்ஆன் ஓதுவது கஷ்டம் இல்ல சகோதரர்களே, குர்ஆனை ஓதத் தெரியாதவர்கள் குர்ஆனை படிப்பது கஷ்டம் இல்ல சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அவன் தந்த குர்ஆனை பற்றி அவனே குர்ஆனிலே சொல்கிறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன், நாம் குர்ஆனை இலகுபடுத்தி தான் வைத்திருக்கிறோம். குர்ஆனை நாம் இலகுபடுத்தி தான் வைத்திருக்கிறோம் சகோதரர்களே. குர்ஆன் என்பது ஓதுறது அல்லது குர்ஆனை ஓத படிக்கிறது கஷ்டம் என்று நாங்கள் சொல்கிறதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யானதாக மாறிவிடும். எனவே நாம் உண்மை சொல்கிறோமா அல்லது அல்லாஹ் உண்மை சொல்கிறானா என்பதை நாமே சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் சகோதரர். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு தந்த குர்ஆனை எப்படி அவன் கஷ்டப்படுத்த போகிறான், எந்த குர்ஆனை நமக்கு நேர்வழி காட்டி என்று சொல்கிறானோ, நமக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களுக்கு தெளிவை பெற்று தரக்கூடியது குர்ஆன் என்று சொல்கிறானோ, நமக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களுக்கு தெளிவு தருகின்ற சிரியான் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, அப்ப அந்த குர்ஆனின் பக்கமாக தான் நாம் அணுக வேண்டியது இருக்கிறது, அந்த குர்ஆனை நாம் ஓத வேண்டியது இருக்கிறது, அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட கருத்துக்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டிய ஒரு கடமை ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே அப்பேற்பட்ட குர்ஆன அல்லாஹ் எப்படி கஷ்டமாக்க போகிறான். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் என்பது கஷ்டமானது அல்ல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், உலகளாவிய எத்தனையோ படிப்புகளை படிப்பதற்காக நாம் நேரம் செலவு செய்வோம். இரவு என்று பகலாதி, பகல் என்று பாராதி, இரவு நேரம் என்று பாராதி, எவ்வளவு நேரங்களை உலகளாவிய பட்ட படிப்புகளை பெற்றுக் கொள்வதற்காக எத்தனையோ நேரங்களை செலவழிக்கிறோம், எத்தனையோ படங்களை செலவு செய்கிறோம். அருமைக்குரியவர்களே, அப்பேற்பட்டவர்களுக்கு ஒரு சிந்தனை, எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியலையே, நாம் இந்த குர்ஆனை படிக்கணுமே, இந்த குர்ஆனை படிக்கிறதுக்காக ஓத கற்றுக்கொள்வதற்காக நாங்க யார் அணுகிறது, அதற்கு எத்தனை ரூபாய் பணம் செலவு செய்யப்பட்டாலும் பிரச்சனை இல்லையே என்ற உணர்வு ஒவ்வொரு இஸ்லாமிய மனிதனுக்கும் வரும். இன்னைக்கு பாருங்க, ஒரு புள்ள, சாதாரணமான ஒரு புள்ள ஸ்கூல்ல படிக்கிறார், ஸ்கூல்ல படிக்கிறார், ஆரம்பம் முதல் அவர் ஓஎல் வர, ஏஎல் வர, அதுக்கு பிறகு என்னென்ன படிப்புகள் எல்லாம் இருக்கிறாரோ படிக்கிறார். அவர் படிக்கிறது ஒரு ஸ்கூல்ல தான், அந்த ஸ்கூல்ல நடக்கிற பாடங்கள்ல அவர் டியூஷன் கிளாஸ் ஆக போறது அது 9 இடங்கள். அவர் போறது ஒரு ஸ்கூல் தான், அந்த ஸ்கூல்ல எல்லா பாடங்களும் படிச்சு கொடுக்கறாங்க, மெத்ஸ்ல இருந்து சயின்ஸ்ல இருந்து எல்லா பாடங்களும் படித்து கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் கூட அந்த பிள்ளையுடைய உமா பாப்பா மாருக்கு திருப்தி இல்ல, இந்த பிள்ளை இந்த பாடத்துக்கு இந்த டியூஷனுக்கு அனுப்பினாதான் அவன் நல்ல முன்னேற்றம் காணுவான், அவன் இங்கிலீஷ்ல இந்த டியூஷனுக்கு போனாதான் நல்ல முறையில் அவன் திறன்பட ஆங்கிலம் பேசுகின்ற ஒருவனாக உருவாகலாம், மெத்ஸுக்கு இந்த கிளாஸுக்கு போனாதான் நல்ல கணிதம் என்பது அவன தலையில ஏறும், சயின்ஸ் விஞ்ஞானத்துக்கு இந்த கிளாஸுக்கு போனாதான் இந்த மாஸ்டர்கிட்ட போய் படிச்சாதான் அவனுக்கு நல்ல முறையில சயின்ஸ் உருவாகும், அவன் பிற்காலத்து ஒரு டாக்டராக உருவாகலாம். சகோதரே, படிக்கிறது ஒரு ஸ்கூல்ல தான், ஆனா அந்த ஸ்கூல் படிப்புகளை படித்து கொடுக்கப்படுகின்ற பாடங்களை மேலதிகமாக படிக்கிறதுக்கு பல வகுப்புகளுக்கு எங்களோட பிள்ளைகளை நாங்க இன்னைக்கு அனுப்புறத பார்க்கிறோம். சகோதரே, இது யாரும் இல்லை என்று சொல்வது கிடையாது, உலகத்தில் இருக்குகின்ற நடைமுறையில் ஒன்று. அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த குர்ஆன எத்தனை கிளாஸ் நாங்க போறோம் சொல்லுங்க, எங்களோட குழந்தைகளை எத்தனை கிளாஸுக்கு குர்ஆன் கிளாஸ் நாங்க அனுப்புறோம். சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு குர்ஆன் மதரசால அந்த குர்ஆன் மதரசா மாணவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று பரீட்சித்து பார்ப்பதற்காக எங்களை சில நபர்கள் அழைச்சார். அப்ப அவங்க டாக்குமெண்ட் எல்லாம் தந்தாங்க பாருங்க, இத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க இத்தனை இத்தனை ஜூஸ் ஓதி இருக்கிறாங்க, ஓதி கொடுக்கிற ஹசரத் மார் கணக்கு காட்டுறாங்க, இதை கொஞ்சம் செக் பண்ணுங்க பார்த்தா அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கணும். சில பிள்ளைகள் 3 வருஷம் 4 வருஷம் தாலியுல் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய அநியாயம். தாலியுல் குர்ஆனை 3 வருஷம் 4 வருஷம் ஓதுறாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த படிப்பு திறன் கூட 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 ஒவ்வொரு வகுப்பு மேலே போகிறார்கள். ஆனா குர்ஆனுடைய காலம் ஒவ்வொரு வருடமும் கருகிறது. அந்த பிள்ளைகள் இன்னும் தாலின் குர்ஆன் நிர்வாகிகளுக்கும் கவலை இல்ல. ஆனா உலகளாவிய மட்டத்தில் ஒரு புள்ள படிப்புல குறைகிறானா அவனை உயர்வடைவது செய்வதற்காக என்ன வழி, அடுத்த எப்படி கையாளலாம், என்ன நவீன முறையை கையாளலாம் என்றெல்லாம் உலகளாவிய படைப்புல நாங்க தலையை போட்டு உடைக்கிறோம், மூளை அதுக்காக செலவு செய்யறோம். ஆனா அல்லாஹ் தந்த குர்ஆன் அந்த அற்புதம் அந்த பொக்கிஷம் எங்களை சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்துல சிறுபிராயத்திலேயே பதிய வேண்டுமே என்பதுல நாங்க கவனம் செலுத்துறதில்ல. எனவே கண்ணியமான சகோதரர்களே, ரமலான் என்பதை அதற்காக பயன்படுத்தலாம். குர்ஆன் யாருக்கு ஓத தெரியலையோ ஓதுவதற்கான பயிற்சியை பெறுவதற்கான மிகச்சிறந்த ஒரு காலம் ரமலானுடைய காலம். யாருக்கு குர்ஆன் ஓத தெரியுதோ அவங்க மேலதிகமாக தஜ்வீது கலந்த குர்ஆனுடைய வார்த்தைகளாக ஓதுவதற்கான பயிற்சி எடுப்பதற்கு சிறந்த ஒரு காலம் ரமலானுடைய காலம். யாரு நல்ல முறையில் தஜ்வீதாக குர்ஆனை ஓதுறாங்களோ மேலதிகமான குர்ஆனை பாடமிடுவதற்காக பயன்படுத்த முடியுமான மிகச்சிறந்தது ஒரு சந்தர்ப்பம் ரமலானுடைய காலம். அருமைக்குரிய சகோதரர்களே, நாம் எந்த பேச்சை பேசுறதாக இருந்தாலும் அதற்கு அழகான ஒரு துணி, அந்த பேச்சில் நாங்கள் பேசும் பொழுது என்ன உளர்றமாய் பேசுறார் என்று எங்களை அடுத்தவர்கள் குறை காணாத அமைப்புல தான் நாங்கள் பேசுறோம். என்ன பாசையாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, சிங்களமாக இருந்தாலும் சரி, எங்களை பேச்சு அடுத்தவர்கள் எங்களை ஏற்கக்கூடாது என்று கவனமாக நாங்க பேசுவோம். ஆனா அருமைக்குரியவர்களே, அதே போல நாங்க ஓதுற குர்ஆன் அழகாக ஓதுவோனுமே அல்லாஹ், நாங்க ஓதுற குர்ஆன் அவன் மிக செவிமடுத்து மிக நுணுக்கமாக ஆசையோடு கேட்கிறான் என்று நபி சொல்லியிருக்கிறார்களே, அப்ப அப்படி நாங்க குர்ஆன் ஓதுவோனுமே என்ற எண்ணம் உள்ளவர்கள் மிக குறைந்து சொல்லுங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துல் முஸ்ஸம்மில், குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துல் முஸ்ஸம்மில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, நீங்க குர்ஆன் ஓதும் பொழுது அழகான முறையில அதனுடைய எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கப்பட வேண்டுமோ அந்த உச்சரிப்புகளை பேணி எந்த இடத்தில் உண்ணா என்ற ராகத்தோடு ஓத வேண்டுமோ அந்த ராகத்துடன் நீங்கள் ஓதுங்கள், எந்த இடத்தில் ராகம் இன்றி ஓத வேண்டுமோ ராகம் இல்லாமல் ஓதுங்கள், எந்த இடத்தில் அந்த எழுத்துக்களை சற்று கலக்கி கடினமாக ஓத வேண்டுமோ அப்படி நீங்கள் ஓதுங்கள். இப்படி எல்லாம் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அழகிய துணியில் நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மல்லம் யதவன்ன லைஸ மின் லைஸ மின்னா, யாரு மல்லம் யதவன்ன பில் குர்ஆனி லைஸ மின், யார் குர்ஆனை அழகிய தொனியில் அழகான முறையில் ஓதவில்லையோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் இல்ல என்பது நபியுடைய ஹதீஸ். ஆனா இப்படி இருக்கத்தக்கன அந்த குர்ஆன் கொடுக்கப்பட்ட சமூகம் நாம் எந்த அளவுக்கு குர்ஆன் அழகாக ஓதுறோம், ஒவ்வொருவரும் இந்த ரப்புடைய குர்ஆனுடைய வார்த்தை வரத்திலில் குர்ஆன தர்தீலா, நபியுடைய ஹதீஸ் மல்லம் யதவன்னபில் குர்ஆன் லைஸ மின்னா என்ற வார்த்தையை சிந்திச்சு பாருங்க. இந்த மஜ்லிஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உள்ளத்தை கை வச்சு கேட்டு பாருங்க, என்னால குர்ஆன் ஓத முடிகிறதா, என்னால குர்ஆன் ஓத முடிகிறதா, எத்தனை வருஷம் விட வாழ்க்கையில நான் கழிச்சுட்டு 15 வயசு 20 வயசு 25 வயசு 30 வயசு 60 வயசு அதை தாண்டி எத்தனையோ வருடங்களை நான் கழித்து விட்டேனே, என்னால குர்ஆன் ஓத முடிகிறதா. அல்லாஹ் சொல்கிறானே, சக்கரஹுமா தயஸ்ஸரத்தில் குர்ஆன், நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க குர்ஆன் ஓதுங்க, ஃபஇன்னஹு யௌமி யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஹ்லிஹி, அந்த குர்ஆன் நாளை மறுமையில உங்களுக்கு சிபாரிசு செய்கிறதாக அல்லாஹ்விடத்திலே வரும். ஒரு மனிதன் உலகத்துல குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அந்த குர்ஆன் நாளை வருகையில அழகான ஒரு வாலிபுடைய தோற்றத்தில் அங்கே வரும். குர்ஆன் என்பது நாளை மறுமையில் அழகான ஒரு வாலிபனுடைய தோற்றத்தில் வந்து அந்த குர்ஆனை ஓதியவருடைய கையை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே வாதாடுமா, யா அல்லாஹ், உலகத்தில் வாழுகின்ற பொழுது இந்த நபர் என்னை அழகுபடுத்தியதை போன்று, என்னை அழகாக கவனித்ததை போன்று இன்று நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், இவனை நீ சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், சுவர்க்கத்தில் இவனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாம் ஓதிய குர்ஆன் நாளை மறுமையில் நம்மை சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடும் என நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க ஓதுற குர்ஆன் நாளைக்கு எங்களை கொடுப்பை சுவர்க்கத்தை சேர்க்க போகுது. ஆனா அந்த குர்ஆனை எத்தனை பேர் நாங்க உள்ளத்த கைவிட்டு கேட்போம், என்னால எவ்வளவு குர்ஆன் என்னால ஓத முடியும், நான் சிக்கி சிக்கி ஓதுகிறேனே, இதை விட சற்று நல்ல சரளமாக ஓதுவதற்கான பயிற்சியை நான் ஏன் எடுக்கக்கூடாது, நான் குர்ஆனை ஓதுகிறேன் ஆனால் தஜ்வீதுடைய முறையின்னு நான் ஓதுகிறேனே, எங்க ராகத்தோடு ஓதோனும், எங்க ராகம் இல்லாத ஓதோனும், எந்த எழுத்துக்களை சற்று கடினமாக ஓதோனும், எந்த எழுத்துக்களை சற்று மெல்லினமாக ஓதோனும், இவைகளை நான் தெரியாது இருக்கிறேனே, ஏன் நான் படிக்க கூடாது. அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு டாக்டர்ஸ்மா இருப்பாரு, டாக்டர்ஸ்மா அவங்க படிச்ச எல்லாம் முடிஞ்சு எம்பிபிஎஸ் சர்டிபிகேட்ல எடுத்து கிளினிக்கு வச்சு மறந்து கொடுக்குறாங்க, படிக்க முடிஞ்சு சர்டிபிகேட் எடுத்து கிளினிக் வச்சு மறந்து கொடுக்கிறாங்க அரசாங்கத்தால் அனுமதி வழங்கப்பட்ட வைத்தியர்கள். ஆனாலும் கூட அந்த வைத்திய துறையில் படித்தவர்கள் அதுல இன்னும் இன்னும் ஒரு படித்தரம் மேலே செல்ல வேண்டும் என்பதற்காக சில காலங்கள்ல அவங்க கிளினிக்கை விட்டுட்டே திருப்பி படிக்க போறாங்க. ஏன், அதுல அவங்களுக்கு ஒரு தேர்வு, இந்த வைத்திய துறையில் என்ன நான் படிக்கணும், இந்த செக்ஷன்ல நான் இன்னும் முன்னேறணும், இதை பற்றி தனியான ஒரு ஆய்வு நான் செய்யணும், மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த பகுதியை பத்தி நான் அடுத்தவர்களை விடவும் ஒரு மேல் படிப்பு படிக்கணும், எல்லாம் படிச்சு முடிச்சு சர்டிபிகேட் எடுக்கிறாங்க, இன்னும் படிக்கிறதுக்கு வெளிநாடுகளுக்கு போறாங்க. கரியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு தந்திருக்கின்ற குர்ஆனோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஏதோ அந்த சின்ன வயசுல குர்ஆன் மதரசாவுக்கு 10 வயசுல 15 வயசோட குர்ஆனுடைய தொடர்பு அந்த மதரசாவோட முடிஞ்சு அது கூட நாங்க நினைச்சு கொண்டது எங்களுக்கு குர்ஆன் ஓதத்தில், எங்களுக்கு குர்ஆன் ஓதத்தில். அரபு மதரசாக்கள்ல ஒவ்வொரு ரமதானுக்கு முன்னாடியும் அல்லது டிசம்பருடைய காலப்பகுதியில புதிய மாணவர்கள் சேர்ப்பதற்காக இன்டர்வியூ பண்றது வரும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒவ்வொரு அரபு மதரசாக்கள்லையும் ஆலிம்களாக ஓத வருகின்ற மாணவர்கள் அல்லது குர்ஆன் பாடமாக்குவதற்காக வருகின்ற ஹாஃபிதுகளுக்கு ரமலானுக்கு முன்னாடி அல்லது டிசம்பருடைய காலப்பகுதியில புதிய மாணவர்களுக்கான நேர்முக பரீட்சை பொதுவாக எல்லா மதரசாக்கள்லையும் இவ்வாறு அழைப்பு விடுப்பது. அந்த இன்டர்வியூக்கு வரக்கூடிய மாணவர்கள் ஹிஃபு பிரிவுக்கு சேருகின்ற மாணவர்களாக இருந்தா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள், ஆமத்த 12 வயசு அல்லது 13 வயசு மாணவர்கள், கிதாபு பிரிவுக்கு சேர வருகிறதா இருந்தால் சில மாணவர்கள் கோயல் எக்ஸாம் எடுத்துட்டு வருவாங்க, சில மாணவர்கள் 9ஆம் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய காலத்துல வருவாங்க. சகோதரர்களே, கவலையான ஒரு காரியம் சகோதரர்களே, எந்த அளவுக்குன்னு சொன்னா கோயல் படிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு ஏஎல் படிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியல, இவ்வளவு பெரிய அநியாயம். சகோதரி, இந்த குழந்தைகளை பற்றி அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் தந்தையரிடத்தில் நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். கண்காணிக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிறது. எனவே ஸ்கூல் முடிச்சிட்டாரு, உமா பாப்பா சந்தோஷப்படுறாங்க, யூனிவர்சிட்டிக்கு போறான், அந்த கோர்ஸ் செய்யறான், இந்த கோர்ஸ் செய்யறான், ஆனா குர்ஆனுடைய கோர்ஸ்ல அவர் ஜீரோ. யாருக்குமே கவலைப்படாதீங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தபாரக வதஆலா சொல்கிறான், நீங்க குர்ஆன் ஓதுங்க. நபி சொல்கிறாங்க, நீங்க குர்ஆன் ஓதுங்க. எப்படி ஓதுங்க? அழகாக ஓதுங்க. ஆனா அந்த அழகாக ஓதுறதுக்கு குர்ஆன் ஓத தெரி அடிப்படையிலேயே தெரியாத பிள்ளைகள் எங்க வீட்டுல இருக்கிறாங்க. எனவே ரமதானுடைய காலம் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இரவு நேரங்கள்ல வீணாக நாங்க கழிக்கக்கூடிய நேரங்களை குர்ஆனுடைய பயிற்சிக்காக, குர்ஆன ஓத கற்றுக்கொள்வதற்காக வெட்கப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இருக்க முடியும். நன்மையான காரியங்களை செய்யற விஷயத்துல வெட்கப்படக்கூடாது. ஹராமான ஒரு தீமையான காரியத்தை செய்யறதுக்கு வெட்கப்படுவோம், ஆனால் நன்மையான காரியத்தை செய்யறதுக்கு வெட்கப்படக்கூடாது. கனிமான முதல்ல எனவே இரவு நேரங்கள்ல அல்லாவுடைய திருப்பையினால ரமதானுடைய காலத்துல மதரசாக்கள் ஓதுகின்ற ஹாஃபிதுகள் ஒவ்வொரு மஹல்லாக்களை நிறையவே இருக்கிறாங்க. எனவே அந்த ஹாஃபிதுகளை உங்களுக்கு மனம் திரும்பிய ஒரு ஹாஃபிதுடைய தொடர்பை ஏற்படுத்துங்க. அவர் இருக்கிற இடத்துல அல்லது உங்களோட வீட்டுக்கு அவரை கூட்டு போங்க, அல்லது மஸ்ஜிதுல அவரை வச்சு நீங்க குர்ஆன் ஓத படிங்க. சகோதரர்ல குர்ஆன் ஓத தெரியுமா? நீங்க இன்னொரு முறை எவ்வாறு ரமதானுடைய காலத்துல ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்கள் நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து குர்ஆனை இன்னும் ஒரு முறை மீட்டி பார்ப்பார்களோ, முராஜஆ செய்வார்கள் என்று வந்திருக்கிறதோ, அதை மீண்டும் படித்துக் கொடுப்பார்கள் என்று வந்திருக்கிறதோ, அது போல ரமதானுடைய காலத்துல எங்களுக்கு தெரிந்த ஹாஃபிதுகளை நாங்கள் அணுகி நாங்கள் எப்படி குர்ஆன் ஓதுறோம் வெட்கப்பட செய்வதற்கு சகோதரர்ல வயதுல குறைந்தவர்கள் நாங்கள் வயதுல கூடியவர்களாக இருக்கலாம், நன்மையை செய்யறதுக்கு நல்லதை படிக்கிறதுக்கு வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தின் போது வெறும் 18 வயது ஒரு மங்கை சகோதரர்களே, 18 வயது ஒரு பெண் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த சிறிய வயது பெண்ணுகிட்ட பெரும் பெரும் மூத்த சஹாபாக்கள் அவருடைய வீடு தேடி வந்து நபி அவர்கள் இந்த விடயத்துல என்ன சொன்னாங்க, நபி அவர்கள் இந்த விஷயத்துல எப்படி நடந்து கொண்டாங்க, இதற்குரிய சட்டம் என்னது, இதுல நாங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என வயசுல சின்ன ஒரு பெண் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட வீடு தேடி வந்து சிறைக்கு பின்னால இருந்து பெரும் பெரும் வயதில் முதிர்ந்த சஹாபாக்கள் இல்மை படித்தார்கள் என்பது நம்முடைய இஸ்லாமிய சரித்திரம் சொல்கின்ற உண்மை. எனவே நாங்க குர்ஆன போத தெரியல, இப்ப எப்படி படிக்கிறது, வயசு போயிருச்சு, நான் எப்படி ஒரு சின்ன ஒரு ஹாஃபிஸ்ல சொல்லி கேட்கறது, வெட்கப்படாதீங்க. அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல இருந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். சொன்னாங்க ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் 10 நன்மையை தருகிறான். அலிஃப் லாம் மீம் என்பது அது ஒரு எழுத்து அல்ல, அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அலிஃப் லாம் மீம் என்று ஓதுகின்ற இந்த மூன்று எழுத்து அல்லது சூரத்துல் ஃபீல் அலம் தர என்று ஆரம்பிக்கின்ற அந்த அலம் என்ற வார்த்தையை ஓதுகின்ற பொழுது எழுத்தால் மூன்று நன்மைகளால் 30 அல்லாஹ் தருகிறார். எழுத்தால் மூன்று நன்மைகளால் 30 அல்லாஹ் தருகிறான். ஒவ்வொரு நன்மைக்கும் 10 அல்ல, நாடியவர்களுக்கு அதை இன்னும் பன்மடங்குகளாக அல்லாஹ் பெருக்கி கொடுக்கிறார். எனவே கனிமான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தை யாருக்கெல்லாம் குர்ஆன் போத தெரியவில்லையோ நாம் குர்ஆனை படிப்பதற்கு முயற்சி செய்வோம். யாரெல்லாம் குர்ஆனை போதுகின்ற தன்மை பெற்றிருக்கிறோமோ மேலதிகமாக அழகிய தொனியில் தஜ்வீதுடைய கலைப்பேணி ஓதுவதற்கு முயற்சி செய்வோம். யாருக்கு அப்படியும் போத தெரிகிறதோ அடுத்த கட்டம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த குர்ஆனை எந்த நோக்கத்தில் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் திருக்குர்ஆனே கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக், அல்லாஹ் திருக்குர்ஆன் கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக முபாரக். நபியவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தான அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் நிறைந்த ஒரு கிதாபை ஒரு வேதத்தை உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம். எதற்காக? லியதத்தபரு ஆயாத்தி, அதை இவர்கள் சிந்திப்பதற்காக. இந்த குர்ஆனின் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் நலவுகளை பெற்றுக் கொள்வதற்காக இந்த குர்ஆனை தந்திருக்கிறோம் என்று காட்டிருக்கிறான். கனியமானவர்களே, நாம் ஏதோ குர்ஆன ஓதுகிறோம் என்ற சந்தோஷத்தோடு அந்த குர்ஆனுடைய தொடர்பை துண்டித்து விடுகிறோம். அடுத்த கட்டம் அந்த குர்ஆனை சிந்திப்பது. அந்த குர்ஆனை சிந்திப்பது அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலம் எதை சொல்லியிருக்கிறான், எதை நாடுகிறான், எந்த விடயங்களை என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எடுத்துக் கொள்ளுமாறு சொல்கிறான் என்றதை நாம் சிந்திக்க மறந்து விடுகிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அந்த குர்ஆனுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி குர்ஆனை சிந்திப்பது, குர்ஆனுடைய வார்த்தைகளை சிந்திப்பது. அல்லாஹ்வுடைய நல்லவர்கள் அந்த குர்ஆனை இரவு பகல் முழு நேரமும் குர்ஆனை சிந்தனையோடு பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணித்திருக்கிறான். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனை பொறுத்தவரை அது மனிதர்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. உங்களால் முடிந்த அளவு அந்த ஒழுக்க பொக்கிஷமான குர்ஆனிலிருந்து நீங்கள் பாடங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எனவே அருமைக்குரியவர்களே, நம்முடைய முன்னவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். சிறுபிராயத்திலிருந்தே குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். 7 வயசு, 8 வயசு, 10 வயசு, 15 வயசுக்குள்ள குர்ஆனை பாடமாக்கி முடிச்சுட்டாங்க. இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய சம்பவம், 7 வயசுல குர்ஆனை பாடமாக்கி முடிக்கிறாங்க. கனிமான சகோதரர்களே, இமாம் முஹம்மது ஷைபானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறவரை, அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய ஷெஃபுடைய மஜ்லிஸுக்கு வராங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, முதல் முதல்ல நீங்க குர்ஆனுடைய இல்ம படிங்க. இவங்க போறாங்க 7 நாள்ல வாப்பாவோட திருப்பி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் வந்து சொல்றாங்க, நான் குர்ஆனை பாடமாக்கிட்டு வெறும் 7 நாட்கள். நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில் தான் குர்ஆனோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பு தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ரமலானுடைய காலத்தை நமக்கு அமலுக்காக வேண்டி தந்திருக்கிறான் ஒழிய ஓய்வெடுப்பதற்காக தரவில்லை. இரவு நேரங்களை வீண் விளையாட்டுகள் கழிப்பதற்காக தரவில்லை. இரு பகல் நேரங்களில் தூங்கி முடிப்பதற்காக தரவில்லை. அத்தோடு அருமைக்குரியவர்களே, பெண்களுடைய விஷயமும் கூட மிக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம். பெண்களுடைய ஹாலாஸ் ரமதானுடைய காலத்துல ஏனைய காலங்கள்ல தான் பெண்கள் வீட்டிலிருந்து அவனை வேலையே சமைக்கிறது தான் இல்லை, பகல்ல காலையில இரவுல சமைச்சு போடுறது. ரமதானுடைய காலத்துல சரி அதுக்கு கொஞ்சம் ஒரு ஓய்வு கொடுத்து அமல்ல ஈடுபடுவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் அவனுக்கு நிம்மதி இல்லை. எனவே அருமைக்குரியவர்களே, பெண்களை பெற்றெடுத்தவர்கள், திருமணம் முடித்தவர், கணவன்மார்களாக இருப்பவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. எங்களுடைய பெண்கள் வீடுகள் என்ன அமல் செய்கிறார்கள்? அவர்கள் தங்களுடைய நேரத்தில் எழுப்புகிறார்களே, குர்ஆன் ஓதுகிறார்களா, தஹஜ்ஜத் தொழுகிறார்களா, தங்களுடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறார்களா? அல்லாஹ் தங்களுடைய நேரத்தில் தக்குவாவுடைய மக்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, அதை என்னுடைய பெண்கள் செய்கிறார்களா? இஸ்லாருடைய நேரம் வருகின்ற பொழுது துஆவில் ஈடுபடுகின்ற நேரம் அவகாசம் இருக்கிறதா? இவைகளை பெண்களுக்கு இபாதத்துடைய வழியில் அவர்களுக்கும் நேர அவகாசங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது ஆண்களுடைய கடமை என்பதை விளங்கிக் கொள்ளவே. எனவே வல்ல ரஹ்மான் ஜல்ல ஜலாலு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா புனிதம் நிறைந்த புண்ணியங்கள் பூத்துக்குலுகின்ற இந்த ரமலானுடைய காலத்தை நல்லவைகளில் நம்முடைய நேர காலங்களை செலவழிப்பதற்கான தௌபீக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. கூடுதலான குர்ஆன் ஓதுகின்ற, குர்ஆனை படிக்க அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.